ஜெபம் செய்வோம். எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் ஆவியானவரே, இப்பொழுதும் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த நேரத்தை பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரமும் இந்த வாரமும் இன்னொரு வாரம் ஆக்சுவலா திருச்சபை குறித்து தியானிக்க வேண்டும் என்று யோசித்து அதற்கு ஏற்ற விதத்தில் தேவனுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். எபேசியருக்கு எழுந்த நிருபத்தில் இருந்து மூன்று காரியங்கள். ஒன்று, போன ஞாயிற்றுக்கிழமையில நாம் தியானித்தது த காலிங் ஆஃப் த சர்ச். கிட்டத்தட்ட எபேசியர் 1, 2, 3 இதை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொருள் த கமிஷன் ஆஃப் த சர்ச். அதற்கு ஆதாரமாக எபேசி 4 சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு சுத்தமானால் நெக்ஸ்ட் வீக் இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் இருப்பதனால, அதை தொடர்ந்து லென்ட் சண்டே ஆரம்பித்து விடுவதனால, ஒருவேளை அதற்கு பிறகு இதனுடைய கடைசி பகுதி இந்த 4 இருந்தே கிட்டத்தட்ட 6 வரைக்கும் த கான்டக்ட் ஆஃப் த சர்ச் அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆனால் இந்த லென்ட் காலங்களில் 6 எபேசியர் 6 காணப்படுகிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அதுல 6 வர்க்கத்தை பவுல் அடிகிறார், அழகாக சொல்லுகிறார். ஒன்னு வந்து என்னன்னா சத்தியம் என்னும் கச்சை, அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். சோ இந்த 6 6 நாம் தியானிக்க இருக்கிறோம். சோ இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நான் போன ஞாயிற்றுக்கிழமையில சொன்னது போல எபேசியருக்கு எழுந்த நிருபத்தில் தான் நம்முடைய கவனத்தை செலுத்த இருக்கிறோம். ஆகவே என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த நிருபத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். போன ஞாயிற்றுக்கிழமையில நான் சொன்னதுடைய முக்கியமான ஒரு குறிப்பு திருச்சபை. திருச்சபை என்பது தமிழ் சங்கம் அல்ல, தமிழர்களின் சங்கமம் அல்ல, தூய ஆவியானவர் தங்கும் இடம் என்பதை நான் ஹைலைட் பண்ணி சொன்னேன். அதற்கு காரணம் உண்டு என்பதை உங்களுக்கு விளக்கினேன். இது ஒரு தமிழ் சங்கம் அல்ல, சொசைட்டி கிடையாது, அசோசியேஷன் கிடையாது, தமிழர்கள் கூடி வருகிற சங்கமம் அல்ல, இது தூய ஆவியானவர் தங்கும் இடம். ஆகவே நாம் ஆராதிக்க வரும்போது இந்த எண்ணத்தோடு வர வேண்டும் என்று நாம் தியானித்தோம். அடுத்தது த கோர், அதை குறித்து நாம் தியானிக்கும் போது இம்பார்ட்டன்ட் ஸ்டப் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பில்டிங், ஓகே, ஹூ இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் பில்டிங், கிரைஸ்ட் ஜீசஸ் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்தது த ஃபார்மேஷன் ஆஃப் த பில்டிங், இந்த திருச்சபை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா கிறிஸ்துவுக்குள் மாளிகை முழுவதுமாக அவருக்குள் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கடைசியாக த ஃபங்க்ஷன் ஆஃப் த பில்டிங் என்பதை குறித்து பார்க்கும்போது இது தேவனுடைய ஆவியானவர் தங்குமிடம். ஆகவே நாம் பயபக்தியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். ஆனால் எபேசு பட்டணத்தில் கூடி வந்த திருச்சபைக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை அவருடைய கன்சர்ன்ஸாக ஜெபித்தார். அந்த ஜெபத்தையும் குறித்து நாம் தியானித்தோம். இதை சொல்லிக் கொண்டு வரும்போதே 4 அவருடைய பிரசங்கம் அல்லது அவருடைய எழுத்து கொஞ்சம் வேற சைடுக்கு திசை திருப்பப்படுகிறது. சோ த கமிஷன் ஆஃப் த சர்ச், சர்ச் சர்ச் அதனுடைய கிஃப்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய சபை மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ், இதை குறித்து பேசுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் த கமிஷன் ஆஃப் த சர்ச் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மூன்று காரியம். சோ ஃபர்ஸ்ட், இந்த நான்காம் அதிகாரத்தில் 12 வசனம், அதுதான் முக்கியமான வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். கென்டக்கியில நாங்கள் இன்டர்கல்ச்சுரல் ஸ்டடிஸ் படித்துக் கொண்டிருந்தோம். சோ படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கிளாஸுக்கு எங்களுக்கு ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, எங்களுடைய பிற்கால ஊழியம் அதை குறித்து நாங்கள் யோசித்து அந்த ஊழியத்தை குறித்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்து அதை சப்மிட் பண்ணோம். அதுதான் ஃபைனல் பேப்பர். அது வந்து ஈவன் இட் குட் பி என்னன்னா ஒரு மாதிரி ஃபிக்டிட்டிவாகவும் இருக்கலாம். அந்த ஊழியம் தான் செய்வோம், அதுக்கேற்பதான் இருக்கும் என்பது முக்கியம் அல்ல. நாம் அதை ஒரு இமேஜினரியா கூட எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னன்னா, இது ஊழியம். சோ ஆகவே இதை வந்து நம்ம வந்து ஜெபித்து கடவுள் நம்மள என்ன செய்ய சொல்றார் என்பதை கேட்டு அதன் அடிப்படையில் பேப்பர் எழுதணும்னு சொல்லி நாங்க யோசித்தோம். ஆகவே நாங்க ஒரு நாள் முழுதுமாக உபவாசம் பண்ணி ஜெபமும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய நெக்ஸ்ட் ஃபேஸ்ல நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமா இருக்கிறீர் என்பதை நாங்கள் கேட்டோம். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வசனம் தான் இந்த வசனம். என்ன வசனம்னா, இங்கிலீஷ்ல அது ரொம்ப கொஞ்சம் அழகாக சொல்லியிருக்குது, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். அந்த டிரான்ஸ்லேஷன்ல இருந்து நான் வாசிக்கிறேன். நவ் தீஸ் ஆர் த கிஃப்ட்ஸ் கிரைஸ்ட் கேவ் டு த சர்ச், த அப்போஸ்தல்ஸ், த ப்ராஃபெட்ஸ், த எவாஞ்சலிஸ்ட்ஸ் அண்ட் த பாஸ்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு எக்விப் காட்ஸ் பீப்புள் டு டூ இஸ் ஒர்க் அண்ட் பில்ட் அப் த சர்ச், த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, திஸ் இஸ் த வேர்ஸ் தட் காட் கேவ் டு அஸ், equipping God's people to do his work and build up the church. In the vasanatha 2012 even in our very first year of our studies kadal kudtar to equip the body of Christ for the works of service so that the body of Christ the church will be built up. In the vasanatha da aadharamaga kudtar. So idile mukkiyamaana oru word vandu equipping. தமிழ்ல சீர் பொருந்தும் பொருட்டுன்னு சொல்லி இருக்குது, ஆங்கிலத்தில் எக்விப்பிங் அப்படின்றது தெளிவாக இருக்கு. ஓகே, சோ இன்றைக்கு நாம் தியானிக்க போறது ஃபர்ஸ்ட் அந்த எக்விப்பிங்னா என்ன, இட்ஸ் டெஃபினிஷன், அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அடுத்தது இந்த எக்விப்பிங்னால என்ன நடக்க போகுது, த டிசைர் அவுட்கம். மூன்றாவது டைரக்ஷன், இது கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் நமக்கு என்ன. சோ definition and then desired outcome and then direction. இது குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். equipping என்கிற வார்த்தை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலும் சரி, அல்லது நீங்க பல விதங்கள்ல அதை ஸ்டடி பண்ணி நீங்க பார்த்தாலும், இன்றைக்கு ஊழியர்கள் ஊழியர்களின் மத்தியில வந்து இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எக்விப் பண்ணணும், நம்முடைய திருச்சபையை எக்விப் பண்ணணும், நம்முடைய ஊழியக்காரங்களை எக்விப் பண்ணணும்னு சொல்லி. சோ அதை குறித்து நான் யோசிக்கும் போது மூன்று காரியங்களை நான் அறிந்து கொண்டேன். எக்விப்பிங் என்று சொல்லும் போது அதனுடைய கிரேக்க வார்த்தை கட்டாட்டிசோ. ஓகே, அப்படி என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேரிங், ரெண்டாவது பர்ஃபெக்டிங். ஓகே, இந்த இரண்டு வார்த்தையும் அதில் உள் அடங்கி இருக்கிறது. எக்விப்பிங் சொல்லும் போது preparing and perfecting. எப்படி என்றால் அதனுடைய இன்னும் ஆழமா சொல்லணும்னா டு ஃபிக்ஸ், டு ரிப்பேர், அதனுடைய வார்த்தை தான் எக்விப்பிங் என்பதற்கு அர்த்தம். சோ த ஃபர்ஸ்ட் பீஸ் எக்விப்பிங்ல ப்ரிப்பேரிங், preparing the body of Christ for the work of service. திருச்சபை பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு திருச்சபை வளர்வதற்கு தேவ பணி திருச்சபையில நடைபெறுவதற்கு திருச்சபை மக்களை பிரிப்பேர் பண்ண வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் எக்விப்பிங் என்பதற்கு முதல் அர்த்தம். அடுத்தது எக்விப்பிங் என்றால் பெர்ஃபெக்டிங். ஒருவேளை இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் ஒருவேளை நமக்கு ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கும். பெர்ஃபெக்டிங், பெர்ஃபெக்ஷன், அது இமீடியட்டா நடக்கிற ஒரு காரியம் இல்ல. சோ வென் வி திங்க் அபவுட் பெர்ஃபெக்ஷன், அந்த வார்த்தை வந்து ஊழியம் அல்லது திருச்சபை என்று வரும்போது எஸ் பெர்ஃபெக்ஷன் அதுலயும் இருக்கணும் கண்டிப்பா. நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, அதுல கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, நம்முடைய செகுலர் ஒர்க்ல எப்படி நம்ம பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறோமோ அதே போல ஊழியத்திலும் அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக. பட் இங்க வரும்போது இட்ஸ் அன் ஆன்கோயிங், ஓகே, ஆன்கோயிங் ஒர்க் அல்லது எஃபர்ட், அதுல கிடைக்கக்கூடியது தான் பெர்ஃபெக்ஷன். சோ எக்விப்பிங் சொல்லும் போது பவுல் சொல்றாரு, திருச்சபையில இப்படிப்பட்ட ஜனங்களை நான் தந்திருக்கிறேன், அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள், திருச்சபையில போதகர்கள், எல்லாரையும் தந்திருக்கேன். எதற்காக என்றால் அவர்கள் எக்யூப் பண்ண வேண்டும் திருச்சபை மக்களை. சோ டு பிரிப்பேர் அண்ட் டு பெர்ஃபெக்ட். அடுத்தது மூன்றாவது, இந்த காரியத்தை தான் நாங்கள் நான் கற்றுக்கொண்டுதான். என்னவென்றால் திருச்சபையில இன்றைக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் we will prepare and we will perfect, and the third piece that we want to do is we want to preserve. Okay, we equip the body of Christ, we prepare them, we perfect them, and we want them to be with us always. We want to just preserve them. Yeah, அதுக்கு நிச்சயமாக பல விதங்கள்ல அது உண்மையானதுதான். எஸ், இந்த சர்ச் இங்க வந்து கற்றுக்கொண்டாங்க, இங்க வந்து வளர்றாங்க, சோ திருச்சபைக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனாலும் the commission of the church வந்து என்னன்னா, இயேசுவானவர் கூட என்ன பண்ணார்னா, லூக்கா சுவிசேஷம் 9:1-2 வாசிக்கலாமா? யாராவது எடுத்தவங்க கூட வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9:1-2. ஓகே, இங்க என்ன பாக்குறோம்னா, அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணையாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஓகே, இயேசுவான சீஷர்களை எக்விப் பண்ணி அவர்களுக்கு ஆவியின் வரங்களை, குணமாக்கக்கூடிய வரங்களை தந்து, சுகமாக்கக்கூடிய வரங்களை தந்து, பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமையை தந்து, இயேசுவானவர் சீஷர்களை தம்முடன் வைத்துக் கொண்டார். அப்படியா இருக்கு, அனுப்பிட்டார். ஓகே, சோ as a church we need to really equip the church. எப்படி? We need to prepare them to do ministry and we have to perfect them. And in order to preserve them, we need to give permission. Permission giving. Okay, go. Enga? Monday to Friday, enga poringa? Office ku, alladhu college ku, alladhu padikkira school ku. Anga poi, enna seiyano? To do God's ministry. Na, oru bookla, ஒருவேளை லே பீப்புள் அவர்களுடைய காரியங்களை குறித்து படிக்கும் போது ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஷர்மன், ஏமி ஷர்மன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த லே பீப்புள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கிட்ட இந்த ஒகேஷனல் பவர் இருக்குதான். என்ன விதமான பவர்? நம்பர் ஒன், நாலேஜ். ஓகே, அடுத்தது பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல நான் போக முடியாது, ஓகே, ரெஸ்ட்ரிக்டட். அடுத்தது நெட்வொர்க்ஸ். So you have some networks in your workplace. அடுத்தது position. You have a position in your workplace and you have influence. Okay,
You can influence people. And you have skills. And you have reputation.
So, the commission of the church, Abinsoli Pakamodhi, you are equipping, you are preparing the church, you are perfecting the church, and in order to make them involved in ministry, you release them, you give permission, instead of preserving them. That is how Jesus operated. Ella varangalin kodutu anikkar neenga ponga suvishesha prasangangal endru. So equipping enbadharku vilakkam idu. Desired outcome. Ippadi prepare panni, perfect panni, permission kodutu anuppuvadanal enna vilaivugal idhe எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் அந்த விளைவுகளை பார்க்கிறோம். நம்பர் ஒன், மியூச்சுவாலிட்டி. நம்பர் டூ, மினிஸ்ட்ரி. நம்பர் த்ரீ, மெச்சூரிட்டி. இந்த மூன்று காரியங்கள் நம்ம திருச்சபை மக்களை நாம் ப்ரிப்பேர் பண்ணி, பெர்ஃபெக்ட் பண்ணி, பெர்மிஷன் கொடுத்து அனுப்பும் போது நடக்கிற காரியங்கள். மியூச்சுவாலிட்டி, மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ், மியூச்சுவல் சர்வீஸ். அதே போல் இந்த இடத்துல யூனிட்டி என்று கொண்டு வந்திருக்கிறார். ஓகே, ஒரு மனம். மியூச்சுவலி வி ஆர் பெனிஃபிட்டட். கடவுள் வந்து கிப்ட்ஸ் அப்படிதான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த கிப்ட்ஸ் குறித்து இந்த எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், எபேசியர் நான்கு ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்ம அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, சோ நீங்க கிப்ட்ஸ் பத்தி, தாளந்த பத்தி அறிந்து கொள்ளணும்னா எபேசியர் நான்காம் அதிகாரம் கண்டிப்பா வாசிக்கணும். அதே போல ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் கண்டிப்பா வாசிக்கணும். ஒன்னு கொரிந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் கண்டிப்பாக வாசிக்கணும். அதே போல ஒன்னு பேதுரு நான்காம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். ஈஸி டு ரிமெம்பர். ஓகே, ரோமன்ஸ் 12, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 12, எபேசியர் 4, அடுத்தது ஒன்னு பேதுரு 4. இந்த அதிகாரங்களை நீங்க வாசித்தீங்கன்னா வரங்கள், கிப்ட்ஸ், டேலண்ட்ஸ் இவைகளை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த இடத்துல கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்ம அவனவனுக்கு என்ன அளிக்கப்பட்டிருக்கு என்று பவுல் சொல்றாரு, கிருபை அளிக்கப்பட்டிருக்கு என்று சொல்றாரு. அதே போல ஒன்று கொரிந்தியர் 12:11 யாராவது எடுத்தவங்க வாசிங்க, இல்ல நான் வாசிக்கிறேன். ஒன்று கொரிந்தியர் 12:11, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எனது வரங்கள். ஓகே, வரங்கள். ஆனால் பவுல் இந்த இடத்துல கிருபை என்று சொல்லுகிறார். ஓகே, சோ விச் மீன்ஸ் இந்த கிருபையும் ஆவின் வரங்களும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தையில பவுல் பயன்படுத்துகிறார். கிரேஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் என்னது? மேனிபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடு. எப்படி சால்வேஷன், ரட்சிப்போ, அதே போலதான் தேவன் திருச்சபை மக்களுக்கு ஆவியின் வரங்களை, கிருபையை பகிர்ந்து கொடுக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதே போலதான் கிருபையினாலேயே தேவன் நமக்கு வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த எபேசு பட்டணத்துல ஒரு காரியம் நடந்தது. என்ன காரியம் நடந்துச்சுன்னா, அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல அதை குறித்து வாசிக்கிறோம். இதே எபேசு பட்டணத்துல நடந்த ஒரு உண்மை காரியம். பவுல் தன்னுடைய மிஷனரி ஜேர்னி மூலமா போகும்போது நடந்த ஒரு காரியம். 19 வசனத்தில் வாசிக்கிறோம், பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஓகே, இது பவுலுக்கு தேவன் கொடுத்த கிருபை, பவுலுக்கு தேவன் கொடுத்த ஆவியின் வரம். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்கள், உருமால்னா கர்ச்சிஃப். ஓகே, அந்த லாங்குவேஜ் ஓரளவு மறந்துருக்கும் நம்மளுக்கு, உருமால்னா கர்ச்சிஃப். அந்த கர்ச்சிஃப் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட்டு போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போன. அந்த அளவுக்கு பவுலுக்கு தேவன் கிஃப்ட் கொடுத்திருந்தார். பொல்லாத ஆவிகளும் அவனை விட்டு புறப்பட்டன. ஒரு கர்ச்சிஃப் தான், பவுலுடைய கையில இருந்த ஒரு கர்ச்சிஃப். தட்ஸ் இட். சோ என்ன நடந்துச்சுன்னா, அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமார் 7 பேர் இப்படி செய்தார்கள். அவங்களும் ட்ரை பண்றாங்க. என்ன செய்ய ட்ரை பண்றாங்க? பிசாசுகளை துரத்த ட்ரை பண்றாங்க. 7 பேர், ஒரே ஒருத்தருக்கு பிறந்த 7 குமாரர்கள். பொல்லாதாவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? பிசாசு கூட நம்ம யாருன்னு தெரியும். ஓகே, பிசாசு கூட யாருன்னு தெரியும். நான் இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். கிஃப்ட் என்று சொல்லும்போது, தேவனுடைய வரங்கள் என்று சொல்லும்போது, அதை நாம் சம்பாதிக்க காசு கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. அது கிருபை, தேவன் கொடுக்கிற கிருபை. தேவன் திருச்சபைக்கு ஏற்றபடி வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். வரங்களை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். கிஃப்ட், தாளந்துகளை நாம் சம்பாதிக்க முடியாது. எப்படி ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாதோ அதே போல ஆவியின் வரங்களை நாம் சம்பாதிக்க முடியாது. இன்னொரு உதாரணம் பேதுருடைய காலத்தில் நடந்தது. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8 அதிகாரம். ஆக்சுவலா பிலிப்பு போய் சமாரியில ஊழியம் செய்யறாப்புல, பிலிப்பு ஊழியம் செய்யும் போது அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அநேகர் ஏற்றுக்கொண்ட உடனே பேதுருவும் யோவான் இதை கேள்விப்பட்டு இந்த சமாரியா ஊருக்கு வராங்க. சமாரியா ஊருக்கு வந்த உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:14. சமாரியா தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் வந்தபோது அவர்கள் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களை கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நல்ல கவனியம், ஆவியின் வரங்களை நாம் சம்பாதிக்க முடியாது. ஓகே, சீமோன் என்ன பண்றான், பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். பணத்தின் மூலமாக நாம் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க ஈவன் சீமோன் என்ன சொல்றான்னா, அதிகாரம், ஆவியின் வரங்கள் நமக்கு இருப்பது அதிகாரம், அதிகாரத்திற்காக அல்ல. சி, எப்படி வெளியே பார்க்கறவங்க எப்படி பார்க்கறாங்க பாருங்களேன். அதிகாரம், அல்லது நான் பணத்தை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியின் வரங்களை தேவன் அவருடைய கிருபையின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி பகிர்ந்து கொடுக்கிறாரு? எபேசியர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஒருவேளை இங்க 5 இருக்கிறது போல இருக்கும்ல, இங்கிலீஷ் பைபிள் நீங்க சரியா நீங்க கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா, இங்க தமிழ்ல நீங்க சரியா பாத்தீங்க அப்படின்னா 4 தான் ஆக்சுவலா. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அடுத்தது சிலரை மெய்ப்பராக போதுகிறார்கள். Which means a preacher, a pastor should be able to teach, a teacher, அது அடுத்த இதுல வருமானம் தெரியல, but at least pastor should be able to teach. இந்த கிஃப்டை பகிர்ந்து கொடுக்கிறார். மியூச்சுவாலிட்டி, மியூச்சுவல் பெனிஃபிட். ஆகவேதான் கிஃப்டை குறித்து யோசிக்கும் போது, தேவனுடைய வரங்களை குறித்து யோசிக்கும் போது, யாரும் தன்னை தாழ்வாக நினைக்க கூடாது, அதே போல உயர்வாக நினைக்க கூடாது. நோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நோ சுப்பீரியர் ஃபீலிங்ஸ். இந்த திருச்சபைக்கு, இந்த குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதை அவர் தருகிறார் மியூச்சுவல் பெனிஃபிட்காக. அதை நாம் பணத்தால் சம்பாதிக்க முடியாது. அது அதிகாரமும் கிடையாது. அதே போல ஆவியின் வரங்கள் என்று சொல்லும் போது ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப தேவன் தருகிறார். ஒரு நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 94-95 அந்த நாட்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஊழியத்தை ஆரம்பிச்சது வந்து அமங் டீனேஜர்ஸ், டீனேஜ் சில்ட்ரன். அந்த டைம் தான் அந்த கான்செப்ட் புதுசா வர ஆரம்பிச்சது. ஓகே, சில்ட்ரனுக்கும் யூத்துக்கும் இடையில ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, they are called teenagers nu and the time la na and the concept e vanduchu. So I started to work among teenagers. Easy, I was able to build relationship nalanch romba. But after few years children aichu. Okay, God gave me gifts to work among the children. Malto adivasi pullenga and the pullengaloda irundhu ooliyam seivadharku adey pola angulla valiba pullenga, then youth, then young couples, young professionals. So பல விதங்கள்ல அந்த அந்த கிஃப்ட்ஸ் வந்து கடவுள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப தந்து கொண்டே இருப்பார். எது தந்தாலும் எதற்காக? மியூச்சுவல் பெனிஃபிட். சோ ஒருவேளை நான் அந்த பீகார்ல யோசித்து பார்க்கும் போது எல்லா மிஷினரிஸும் போய் ஊர் ஊரா போய் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு டிசைபிள்ஷிப் செய்து கொண்டிருப்பாங்க. பட் எங்களுடைய வேலை என்ன இருந்துச்சுன்னா, அந்த நேரத்துல மிஷினரிஸ் எல்லாம் பெரியவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, நாங்க சிறு பிள்ளைங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் போவோம். அந்த நேரத்துல அந்த மால்தோ ஆதிவாசி மக்கள் மத்தியில கிட்டத்தட்ட 600 சபை உண்டு. ஓகே, சபைன்னு சொல்லும் போது எல்லாமே இதே மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக இருக்காது, திண்ணையில ஆராதிப்பாங்க, மரத்தடியில் ஆராதிப்பாங்க. சோ இப்படி கிட்டத்தட்ட 600 காங்கிரிகேஷன் உண்டு, 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதுல எங்களுடைய வேலை என்னவா இருந்துச்சுன்னா, சிறு பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுக்கு கரிக்குலம் ப்ரிப்பேர் பண்ணணும், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணணும். சி, மிஷினரிஸ் பெரியவங்களை டார்கெட் பண்ணி ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க, எங்களுடைய வேலை சிறு பிள்ளைகளை டார்கெட் பண்ணி எதற்காக? மியூச்சுவல் பெனிஃபிட். அதுல நடந்த காரியம் என்ன? மால்தோ திருச்சபை கட்டப்பட்டது. ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாரு? சிறு பிள்ளைங்க. மியூச்சுவல் பெனிஃபிட், டிசைர்ட் அவுட்கம். ரெண்டாவது மினிஸ்ட்ரி, ஊழியம். இங்க தெளிவாக வாசிக்கிறோம்ல, சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக. சோ when we prepare and when we perfect and when we give permission to people and send them away, என்ன நடக்குது? ஊழியம் நடக்குது. அதுதான் desired outcome. நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொல்லும் போது கூட திருச்சபை என்பது ஒரு மானுமெண்ட் கிடையாது, ஒரு மூவ்மெண்ட் என்று சொன்னேன். ஓகே, மானுமெண்ட்ல என்னன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்காது, பட் மூவ்மெண்ட் சொல்லும் போது ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், மினிஸ்ட்ரி. சோ எக்விப்பிங் சொல்லும் போது அதனுடைய விளைவு என்னவா இருக்கணும்? ஊழியங்கள், ஊழியங்கள். மியூச்சுவல், மியூச்சுவாலிட்டி, தென் மினிஸ்ட்ரி. அடுத்தது இறுதியாக மெச்சூரிட்டி. இந்த மெச்சூரிட்டி தான் ஈவன் முதலாம் அதிகாரம், இரண்டாம் அதிகாரம், மூன்றாம் அதிகாரத்துல கூட பவுல் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரார். எபேசில் கூடி வந்த திருச்சபைக்கு, திருச்சபைனா மெச்சூரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை வந்து பவுல் அழகா ஜெபத்திலே சொல்லிட்டாரு மூன்றாம் அதிகாரத்துல. திரும்ப இங்க இந்த எக்விப்பிங் பத்தி பேசும்போது திரும்பவும் சொல்றாரு, 15 வசனத்துல வாசிக்கிறோம், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஈவன் 11 வசனத்துல வாசிக்கிறோம் எபேசியர் 4 அதிகாரத்துல, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும். பூர்ண புருஷர், மெச்சூரிட்டி. சோ ப்ரிப்பேர் பண்ணி, பர்ஃபெக்ட் பண்ணி, பெர்மிஷன் கொடுத்து அனுப்பும் போது அதனுடைய விளைவு என்ன நடக்குது? மெச்சூரா மாறும் பிலீவர்ஸ். இது திருச்சபையில காணப்பட வேண்டும். இது எங்களுடைய ஒரு தரிசனம், எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஒரு ஊழியம். ஆகவேதான் போன ஞாயிற்றுக்கிழமையில கூட சபை, திருச்சபை முடிந்ததுக்கு பிறகு இதை நான் உங்கள் பகிர்ந்து கொண்டோம் உங்களோட. We want to equip the body of Christ because அங்க மியூச்சுவாலிட்டி இருக்கும், அங்க மினிஸ்ட்ரி இருக்கும், அங்க மெச்சூரிட்டி இருக்கணும். சோ இதனால நமக்கு இப்போதைக்கு என்ன டைரக்ஷன், இது சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? ஃபர்ஸ்ட் டிசர்னிங். ஓகே, கடவுள் எல்லாருக்கும் வரங்களை பிரித்து கொடுத்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார். இதை we have to discern first of all. இந்த டிசர்ன்மெண்ட்ல ஏன் டிசர்ன்மெண்ட் முக்கியம் என்பதற்கு ஒருவேளை நாம் யோசிக்கலாம், ஓகே எனக்கு இந்த தாளந்து இருக்குன்னு சொல்லி, பட் இட் ஹாஸ் டு பி அஃபர்ம்டு, இல்லை இட் ஹாஸ் டு பி அஃபர்ம் பை சம்ஒன் ஆர் சம்படி. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு முதல் வேத பாடத்தில் வாசிக்க கேட்டோம்ல, தாவீதை எல்லாரும் எப்படி தான் பார்த்தாங்க? ஒரு ஷெப்பர்ட் பாயை தான் பார்த்தாங்க. இல்லை ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி, ஆண்டவரால் அனுப்பப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி போய் என்னவாக அபிஷேகம் பண்றாரு? ராஜாவாக. We need to have the discernment, and sometimes community will help us discern the gifts that God has given us. நமக்கு தெரியாம இருக்கலாம் சில சமயத்தில், எனக்கு இந்த தாளந்து இருக்கு, இந்த வரங்கள் இருக்குன்னு சொல்லி, பட் கம்யூனிட்டி, திருச்சபை அல்லது ஊழியர்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஆவியின் வரங்களை கோடிட்டு காட்ட முடியும். So we need to have that kind of discernment. அடுத்தது, having discerned that we have these gifts, okay, இந்த தாளந்துகள் இருக்குன்னு சொல்லும் போது, then comes developing. Okay, we need to develop. அந்த டெவலப்பிங் வந்ததுக்கு அப்புறம் தான் the third piece is deploying. அப்போதான் ஃபைனலா நடக்கிறது என்னன்னா maturity, mutuality and ministry. ஸோ திருச்சபையாக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற டைரக்ஷன் என்னன்னா, வி நீட் டு டிசர்ன் தேவனுடைய வரங்கள் நம்முடைய திருச்சபையினுடைய அங்கத்தினர்களுக்கு என்னென்ன இருக்குது. வி நீட் டு டிசர்ன் அண்ட் வீ டாக் டு பீப்புள். சில நேரத்தில் மனிதர்கள் நமக்கு சொல்லுவாங்க, ஏ உனக்கு இந்த தாளந்து இருக்கு, உனக்கு இந்த வரங்கள் இருக்கு, இல்லை தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுவாங்க. டிசர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வி நீட் டு டெவலப். எப்படி டெவலப் பண்றது? ஹார்ட் ஒர்க் இல்லாமல் டெவலப் பண்ண முடியாதுல்ல. தாளந்தை நம்ம மறைத்து வைக்கக்கூடாதுல்ல. தாளந்து ஆண்டவர் தராருனா அதை நம்ம பயன்படுத்தும் போது அது அதிகமாவதற்கு வாய்ப்பாக உண்டு. ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் அதை புதைச்சி வச்சிட்டான். ஸோ ஈவன் ஸ்டில் ஐ ரிக்ரெட். ஆக்சுவலாக கிட்டார் வந்து நான் 90s எப்படியோ விபிஎஸ்ல எனக்கு இருந்த அண்ணம்மாருங்களாம் என்னை பார்த்து வாசினாங்க, அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட், ஓகே ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படியோ வாசிக்க ஆரம்பிச்சாது. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் பீகார் போனதுக்கப்புறம் அந்த கிட்டாரே அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ ஐ ஸ்டில் ரிக்ரெட் ஃபார் தட். புதைத்து வைத்த ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. ஓகே, இப்போ திடீர்னு கிட்டார் எடுத்து வாசினா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட் குட் ஹவ் ஹெல்ப் இன் மெனி வேஸ். இல்லை சில இடத்துல, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்கனல்னா பியானோவை கொண்டு போக முடியாது, ஒவ்வொரு இடத்துல ட்ரம்ஸ் கிட்ட கொண்டு போக முடியாது. பட் வி கேன் டேக் கிட்டார்ல, கிட்டார் ஒரு கிட்டார் இருந்தால் போதும். ஈவன் நேற்று தினத்தில் நடந்த கூட்டத்தில் கூட ரெண்டு கிட்டார் இருந்துச்சு. வர்ஷிப் டைம் வந்து ஆசமாக இருந்துச்சு இல்லை. ஸோ ஐ ஷுட் ரெகுலேட் அ லாட், கிட்டாரை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. ஒரு தாளந்து புதுத்து வச்சுட்டா அதில் லாபமே இல்லை. ஆனால் ரெண்டு தாளந்து, நாலு தாளந்தா டெவலப் பண்ணான், ஐந்து தாளந்தை பெற்றுக்கொண்டவன் பத்து தாளந்தா டெவலப் பண்ணான், கடவுள் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். வி நீட் டு டெவலப். அண்ட் தென் டெவலப் பண்ணிட்டே இருக்கும்போது வி நீட் டு டிப்ளாய் பீப்புள். ஓகே, இந்தந்த ஏரியால, ஓகே வர்ஷிப் டீம், ரைட், யூ காட் திஸ் கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ், யூ நீட் டு கண்டினியூ டூயிங் திஸ். சர்விங், சில பேருக்கு சர்வ் பண்றதுன்னா அல்லாதி பிரியும். அதே போல அவங்களுக்கு அந்த தாளந்து இருக்குது, எல்லாராலும் சர்வ் பண்ண முடியாது. அதே போல எல்லாராலையும் கிளீன் பண்ணவும் முடியாது. இல்லை ஒரு சில பேருக்கு அந்த கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கு. ஆனால் சில வேளையில் நம்ம யோசிப்போம், இந்த புல்பிட்ல வந்து ப்ரீச் பண்ணாதான் அது மேலான வரம், போய் கிளீன் பண்ணா அது ஒரு என்னோ தாழ்வான ஒரு வரம்னு சொல்லி. நோ, அந்த என்ன மாறணும் ஆக்சுவலா, பட் அது மாறுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வரத்தை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார் மியூச்சுவல் பெனிஃபிட்காக. எல்லாரும் வந்து திருச்சபையில் புல்பீட்ல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் யாரும் உட்கார்றது இல்லை. எல்லாரும் வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, உட்கார்றது யாரு? எல்லாரும் சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டா இங்க இந்த செய்தியை கேட்கறது யாரு? ஸோ வி நீட் எவ்ரி ஒன், எவ்ரி பிலீவர்
is to minister. We all have a part to play. We all have a different part to play. Okay? And we need to discern and develop and deploy. Jomon. Equipping the body of Christ. Equipping is preparing, equipping is perfecting, and equipping is permission giving. The desired outcomes of equipping is mutuality, mutual benefit, ministry, ulyam, and then maturity. நமக்கு இன்றைக்கு ஆண்டு கொடுக்கிற டைரக்ஷன் என்ன? We need to discern, and we need to develop, and we need to deploy. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு, எனக்கு, திருச்சபை மக்களுக்கு நீ தந்திருக்கிற தாளந்துகளுக்காக, கிருபா வரங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், இதை நாங்கள் டெவலப் பண்ணவும், இதை சரியான இடத்தில் நாங்கள் அதை டிப்ளாய் பண்ணவும் என்ற கிருபைகளை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். எங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் புதைத்து வைக்காதபடிக்கு அதை பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். திருச்சபையாக இணைந்து ஒருவரை ஒருவர் நாங்கள் அவர்களுடைய கிருபாவரங்களை கண்டுபிடித்து சொல்ல, அவர்களை ஊக்குவிக்க, அவர்களுக்கு தகுந்த உற்சாகம் கொடுக்க எங்களை பக்குவப்படுத்தும். எல்லா வரங்களையும் ஒரே விதமாக பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்வாகவோ உயர்வாகவோ நினைக்காதபடிக்கு எல்லா வரங்களையும் உம்முடைய நாமத்திற்கென்று பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வல்லமை வாய்ந்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இது எங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.